2023 ஜூலை மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் வீரா வசந்தனுடன் அரவிந்த் சுவாமிநாதனின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர், பதிப்பாளர், இதழாளர், ஆய்வாளர் என பல களங்களில் செயல்பட்டு வருபவர் எழுத்தாளர் வீரா வசந்தன். தென்னக ரயில்வேயில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வசந்தன் சிறார்களுக்கான பல படைப்புகளை தந்தவர். கதம்பம் என்ற இலக்கிய சிற்றிதழின் ஆசிரியர். அழவள்ளியப்பாவையும் கல்கியையும் தனது ஆதர்சமாக கொண்டு இயங்கி வரும் அவர் தனது இலக்கிய பயணம் பற்றி நம்மோடு பேசுகிறார். வாருங்கள், கேட்கலாம். இளமை பருவம் கல்வி பணி குறித்து சொல்ல இயலுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஈத்தவிளை என்ற சிறு விவசாய கிராமத்தில் 1955 பிறந்தேன். என் தந்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் பணி செய்தார். அப்போது செருப்பாலூர் என்ற ஊரில் வசித்தோம். ஆரம்ப கல்வியை செருப்பாலூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கற்றேன். உயர்நிலை கல்வி திருவட்டாரில் மார்த்தாண்டம் கிறித்தவ கல்லூரியில் வேதியியல் இளங்கலை பட்டம் பெற்றேன். பட்டம் பெற்ற அதே வருடத்தில் மே 1977 தென்னிந்திய ரயில்வேயில் வேலை கிடைத்தது. திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் பணிபுரிந்து 2015 ஓய்வு பெற்றேன். எழுத்தார்வத்தின் பின்புலம் என்ன? பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய என் தாத்தா ஒரு நாடக ஆசிரியர். பல நாடகங்களை எழுதி அரங்கேற்றி வந்தார். அவர் ஒரு காரணம், என் அன்னை மற்றும் ஒரு காரணம். வீட்டில் வாங்கும் வார மாத இதழ்களை சேகரித்து பைண்ட் செய்து அவர் பாதுகாப்பார். கண்ணன் இதழில் வரும் கதைகளை எனக்கு படித்து காட்டுவார். எழுத்து ஆர்வத்தை என்னுள் விதைத்தவர் என் அன்னைதான். நடுநிலைப்பள்ளி நாட்களிலேயே நான் கதைகள் எழுதியதுண்டு. அவற்றை வெளியே காக்க வெட்கப்பட்டு என் பள்ளி குறிப்பேடுகளுக்குள் மறைத்து வைத்திருப்பேன். உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது பள்ளி ஆண்டு மலருக்கு மாணவர்களிடம் கவிதை கேட்டார்கள். பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த கம்பராமாயண பாடல் சங்கத்தை அடியுற்றி இயற்கை அழகு என்றொரு கவிதை எழுதினேன். அதை தமிழாசிரியரிடம் கொடுக்க கூச்சப்பட்டு கொண்டு புத்தகத்துக்குள்ளேயே வைத்திருந்தேன். என் பக்கத்து இருக்கை நண்பன் அதை பிடுங்கி கொண்டு போய் தமிழாசிரியரிடம் கொடுக்க அதை படித்தவர் வியப்படைந்தவராக வகுப்புக்கு வந்து, இதை நீதானா எழுதினாய் என்று கேட்டு என்னை பாராட்டினார். என் எழுத்தார்வத்துக்கு முதல் மதகாக அமைந்தது அந்நிகழ்வு. அதுபோல கல்லூரி காலத்தில் கல்லூரி ஆண்டு மலருக்கு கன்னிமாரா கவின் குமரி என்றொரு பாடலை சந்தனத்துடன் எழுதி தமிழ் பேராசிரியரிடம் கொடுத்தேன். அதை படித்து வியந்தவர் வகுப்பறையிலேயே என்னை பாராட்டி, மற்றொரு கம்பனை கண்டேன் என்று சொன்னது என் எழுத்து பயிருக்கு நீரூற்றியது. தொடர்ந்து சிறு சிறு கவிதைகளையும் கதைகளையும் எழுத ஆரம்பித்தேன். முதல் படைப்பு எப்போது, எந்த இதழில் வெளியானது? 1975 கல்கி வார இதழில் காதல் சிறப்பிதழ் வெளியிட்டார்கள். அதற்காக காதல் என்றால் என்றொரு போட்டி வைத்தார்கள். அப்போது எனக்கு 19. போட்டியில் பங்கேற்கும் ஆர்வத்தில் நான் அகிலா என்றொரு வாய் பேச வராத கற்பனை பாத்திரத்தை வைத்து உண்மை நிகழ்வு போல் சிறு சம்பவம் ஒன்றை அஞ்சலட்டையில் எழுதி அனுப்பினேன். அது பிரசுரமானது. ஒரு வெகுஜன இதழில் வெளிவந்த என் முதல் படைப்பு அதுதான். அந்த ஊக்கத்தில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அழவள்ளியப்பா அவர்களுடனான நட்பு பற்றி கோகுலம் சிறுவர் இதழ் சில காலம் நின்று போய் பின் மீண்டும் அழவள்ளியப்பாவை ஆசிரியராக கொண்டு 1982 வெளிவரத் தொடங்கியது. அப்போது நான் கோகுலத்திற்கு சில சிறுகதைகளை எழுதி அனுப்பினேன். காணாமல் போன பயணச்சீட்டு என்ற எனது சிறுகதையை புகைப்படத்துடன் வள்ளியப்பா பிரசுரித்தார். தொடர்ந்து எனது நிஜமும் நிழலும், மாயத்திரை, கிறிஸ்துமஸ் பரிசு என பல கதைகளை கோகுலத்தில் பிரசுரித்தார். பள்ளி நாட்களில் யாருடைய பாடல்களை பாடப்புத்தகத்தில் படித்து மகிழ்ந்தேனோ அதே கவிஞர் என் சிறுகதைகளை ஏற்றி பிரசுரிக்கிறார் என்பது எனக்கு பெரும் உற்சாகத்தையும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தந்தது. அவரை நேரில் சென்று பார்க்க ஆவல் தோன்றியது. ஒரு நாள் நீங்கள் எழுதும் கதைகள் நன்றாக இருக்கின்றன. சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார். அதன்படி உறுப்பினரானேன். அவ்வாண்டு சங்கம் நடத்திய குழந்தை இலக்கிய போட்டியில் நான் எழுதிய கடமை நெஞ்சம் நாவல் 2nd பரிசு பெற்றது. அதை சென்னை வானதி பதிப்பகத்தினர் நூலாக வெளியிட குழந்தை கவிஞரே பேருதவி செய்தார். அந்நாவல் பெரும் பாராட்டை பெற்றது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு சனிக்கிழமை புத்தக அலமாரி என்ற பகுதியில் அதனை பாராட்டி விமர்சனம் செய்தது. சென்னை தொலைக்காட்சி நூல் அறிமுகம் பகுதியில் புகழ்ந்தது. அடுத்த பொதுக்குழுவில் என்னை அறிமுகப்படுத்திய குழந்தை கவிஞர் தாமே என் பெயரை முன்மொழிந்து நிர்வாக குழு உறுப்பினராக என்னை ஆக்கினார். அவரது இல்லத்திற்கு பலமுறை சென்றிருக்கிறேன். அவர் என்னை உபச்சரித்து விருந்தோம்பி அன்பு பாராட்டியது மறக்க முடியாத நினைவுகள். குழந்தை கவிஞரோடு எனக்கு ஏற்பட்ட அறிமுகம் என் வாழ்வில் ஒரு திருப்புமுனை. அவர் பாராட்டிய நட்பும் அன்பும் என் எழுத்துக்களை முன்னெடுத்துச் செல்ல பாதை அமைத்து கொடுத்தன. உங்களை கவர்ந்த எழுத்தாளர்கள் யார் யார்? சிறு வயதில் நான் படித்தது குறும்பூர் குப்புசாமி, பிடி சாமி போன்ற எழுத்தாளர்களின் கதைகள். தொடர்ந்து கல்கியில் மாயாவி எழுதிய கண்கள் உறங்காவோ என்று புதினத்தை படித்தது என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. அதில் வரும் தானாவதி பிள்ளை என்ற கதாபாத்திரம் எதிர்மறை பாத்திரப்படைப்பாக இருந்த போதிலும் என்னுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின்னர் கல்கியின் கதைகளில் மூழ்கி திளைத்தது என் சிந்தனைக்கும் கற்பனைக்கும் உரமூட்டியது. சுஜாதாவின் புதிய நடை எழுத்துகள் ஒரு காலகட்டத்தில் என் மனதை மிகவும் ஈர்த்தன. சாண்டில் என் அகிலன், நா பார்த்தசாரதி, ஜெயகாந்தன், ஜெகசிற்பியன், அரு ராமநாதன், லக்ஷ்மி, சிவசங்கரி முதலியோர் என் கல்லூரி நாட்களில் நான் வாசித்த எழுத்தாளர்கள். தீவிர வாசகனாக ஆனபின் எஸ் ராமகிருஷ்ணன், பிரபஞ்சன், கீரா போன்றோர் என் வாசிப்புக்கு தீனி போட்டனர். என்ற போதிலும் என் ஆதர்ச எழுத்தாளர் பேராசிரியர் கல்கிதான். என்றும் நான் கல்கியின் காதலன். மறக்க முடியாத பாராட்டு என்று எதை சொல்வீர்கள்? எத்தனையோ பேர் இன்று நான் எழுதுவதை ரசித்து பாராட்டினாலும் அன்று நான் ஒரு ஆரம்ப எழுத்தாளனாக என்னையே நான் அறியாதிருந்த காலகட்டத்தில் பல எழுத்தாளர்கள் முன்னிலையில் என்னை அறிமுகப்படுத்தி இவர் வீரா வசந்தன், குழந்தைகளுக்காக அருமையான சிறுகதைகளை எழுதுகிறார், இவரது கதைகளில் பாத்திரப்படைப்பு பிரமாதமாக இருக்கிறது என்று குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா பாராட்டி என்னை எனக்கு உணர்த்தினாரே, அதுதான் அழிக்க முடியாத கல்வெட்டாக மனதில் இன்றும் இருக்கிறது. இன்றைய சிறார் இலக்கியம் குறித்து உங்கள் கருத்து என்ன? காலத்துக்கு ஏற்ற பெரும் மாற்றம் சிறார் இலக்கியத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விழுந்து விழுந்து சிறுவர் கதைகளை பெற்றோரும் குழந்தைகளும் படித்த காலம் மலையேறிவிட்டது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் வாசிப்பு என்பது அருகிவிட்டது. குழந்தைகள் அலைபேசியிலும் வலைத்தளங்களிலும் மூழ்கி பொழுதை கழிக்கின்றனர். இன்று குழந்தைகளுக்கென்று பத்திரிகைகளும் அதிகம் வருவதில்லை. குழந்தைகளுக்காக எழுதுபவரின் நூல்களை பதிப்பிக்க எந்த பதிப்பகமும் முன் வருவதில்லை. அப்படியே பதிப்பித்தாலும் எழுத்தாளர்களிடமே பெருந்தொகையை பெற்றுக்கொண்டு பதிப்பிக்கிறார்கள். குழந்தைகளுக்காக எழுத முன் வருபவர்களில் சிலர் சில தனியார் அமைப்புகள் மற்றும் சாகித்ய அகாடமி போன்றவை வழங்கும் பரிசுகள் விருதுகளை மனதில் கொண்டு எழுதுவதாக தெரிகிறது. சிறார்களுக்காக எழுதும்போது சில நியதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பதில் அழவள்ளியப்பா போன்ற முன்னோடிகள் உறுதியாக இருந்தனர். இன்று அவை காற்றில் பறந்துவிட்டன. இன்றைய தலைமுறை சிறார்களுக்கு ஏற்ற வகையில் டிஜிட்டல் வேகத்திற்கு போட்டியிடும் ஆர்வமே இன்றைய எழுத்துகளில் மேலோங்கி தெரிகிறது. அறிவியல் உத்திகளை பயன்படுத்தி எழுதப்படும் அவ்வெழுத்துகளில் எழுத்துகள் இருக்கின்றன, ஆனால் இலக்கியம் இல்லை. காலத்தின் கட்டாயம் என்று இதனை ஏற்கத்தான் வேண்டியிருக்கிறது. நாட்டுப்புற பாடல்களிலும் உங்கள் ஆர்வம் இருந்திருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். இயற்கையின் மடியில் கிராமிய சூழலில் வளர்ந்தவன் நான். எனக்கு சிறு வயதில் விளையாட்டுகளில் பெரிய ஈர்ப்பு இருந்ததில்லை. பள்ளி முடிந்தபின் மாலையில் வயலோரம் அல்லது குளக்கரையில் சென்று நண்பர்களுடன் அமர்ந்திருப்பேன். அது எளிய கிராம மக்களின் வாழ்க்கையை உற்று கவனிக்கும் வாய்ப்பை தந்தது. அவர்கள் வேலை செய்யும் போது பாடும் பாட்டுகள், பேசும் பாணி, உடை, நடத்தை இவற்றை உற்று கவனித்ததன் விளைவே கிராமிய பாடல்கள் எழுதும் ஆர்வத்தை தூண்டியது. நான் எழுதிய பாடல்களை தொகுத்து மண் தந்த பண் என்று கிராமிய மண்வாசனை கமழும் ஒரு பாடல் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறேன். அதில் 60 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் ஒரு தொகுப்பிற்கான பாடல்களை எழுதி வைத்திருக்கிறேன். விரைவில் அதுவும் தொகுப்பாக வெளிவரும். நீங்கள் நடத்தி வரும் கதம்பம் இதழ் பற்றி, அதனை எப்போது ஆரம்பித்தீர்கள்? அதன் முக்கிய கருதுகோள் என்ன? கதம்பம் 2 இதழை 2009 ஆரம்பித்தேன். இன்று வரை 75 இதழ்கள் வெளிவந்துவிட்டன. 32 பக்கங்களில் ஆரம்பித்த கதம்பம் இன்று 96 பக்கங்களை உள்ளடக்கி வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த 14 ஆண்டுகளில் கதம்பத்தில் எத்தனையோ சிறுகதைகள், நாவல்கள், ஆய்வு கட்டுரைகள், கல்வெட்டு செய்திகள், தொல்லியல் ஆய்வுகள், கவிதைகள், வாழ்வியல் கட்டுரைகள், சிற்பக்கலை என்று எண்ணிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகள் பிரசுரமாகி உள்ளன. தமிழகத்தின் தலைசிறந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், ஆய்வாளர்கள் கதம்பத்தில் எழுதுகிறார்கள். பல தொடர்கள் புத்தகங்களாகவும் வெளிவந்துள்ளன. கதம்பத்தின் கருதுகோளே வாசிப்பு சுவை குறைந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு தரமான இலக்கிய பத்திரிகையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கம் நிறைவேறியுள்ளதாகவே கருதுகிறேன். கதம்பம் தரம் வாய்ந்த இலக்கிய இதழ் என்று தமிழறிஞர்களும் வாசகர்களும் பாராட்டுவது மிகுந்த மனநிறைவை தருகிறது. உங்கள் குடும்பம் பற்றி? என் குடும்பம் சிறியது. என் மனைவி அபிசிந்தி தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். என் எழுத்து வேலைகளுக்கு உறுதுணை புரிகிறார். நான் நடத்தும் கதம்பம் இலக்கிய இதழுக்கு உதவி ஆசிரியராக இருக்கிறார். அவரும் எழுத்தாளர்தான். கதம்பத்தில் கதைகள் எழுதுவதோடு அச்சுப்பிழை, சந்திப்பிழை ஆகியவற்றை சரிபார்த்து உதவுகிறார். என் மகன் ஜெரேம் வில்சாண்டர் பொறியியல் பட்டதாரி, டென்மார்க் நாட்டின் டேனிஷ் பேங்கின் இந்திய ஐடி கிளையில் மேனேஜராக பெங்களூரில் வேலை செய்கிறார். அவர் மனைவி கணித முதுகலை பட்டதாரி. அவர்களுக்கு ஒரு மகன் மழலை வகுப்பில் 2 பயில்கிறார். தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்போது வலங்கையன் வாள் என்ற வரலாற்று நாவலை எழுதி கொண்டிருக்கிறேன். 16 இடைப்பட்ட காலத்தில் நாஞ்சில் நாட்டு பகுதியில் விஜயநகர மண்டலேஸ்வரராக கோட்டை கட்டி வாழ்ந்த வெங்கலராசன் என்பவரை பற்றிய கதை இது. இது வெங்கலராசன் கதை பாடல் என்ற இலக்கியம் இருக்கிறது. அவரை பற்றிய பல கல்வெட்டுகள், இளவேலங்கால், திருக்குறுங்குடி, அணிலீஸ்வரம், சேரன்மாதேவி ஆகிய இடங்களில் கிடைக்கின்றன. அவர் வெளியிட்ட நாணயங்களும் கிடைத்திருக்கின்றன. சாமி காட்டு விளை என்ற இடத்தில் அவரது கோட்டை இடிபாடுகள் இருக்கிறது. இதுவரை வரலாற்று புத்தகங்கள் எதிலும் இடம்பெறாத அந்த மாவீரனை பற்றிய கதையை பல தரவுகளின் அடிப்படையில் எழுதி வருகிறேன். இதுவரை 75 அத்தியாயங்கள் நிறைவடைந்து 3 பாகம் தொடர்கிறது. இவ்வரலாற்று புதினம் கதம்பம் இதழில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கதைக்கான படங்களையும் நானே வரைகிறேன். இக்கதைக்கு மட்டுமல்ல, கதம்பத்தில் வெளிவரும் பிற கதைகளுக்கும் நானே படம் வரைகிறேன். இவ்விதழ் அச்சில் மட்டுமே வெளிவருகிறது. இணைய இதழாக வெளியிட எண்ணம் உண்டு. கல்கியின் வெற்றி ரகசியம். கல்கியின் புதினங்களை கல்லூரி நாட்களிலேயே படித்துவிட்டேன். ஒருமுறை இருமுறை அல்ல, பலமுறை. எத்தனையோ எழுத்தாளர்களின் கதைகளை, அவற்றில் வரும் கதை மாந்தர்களை ரசித்திருந்தாலும் கல்கி படைத்த கதாபாத்திரங்கள், குறிப்பாக சிவகாமி, நந்தினி, குந்தவை, பூங்குழலி, வந்தியத்தேவன், நாகநந்தி, ஆதித்த கரிகாலன் போன்ற கதாபாத்திரங்கள் மனதை விட்டு அகலாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி என் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அதற்கு எனக்கு கிடைத்த விடை, கல்கி தன் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஓர் உறுதியான உளவியல் அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்பியிருப்பதுதான். அத்தனை கதாபாத்திரங்களிலும் மனிதனை இயக்கும் ஆதார சக்தியான காதல் இழையோடு எழுதியிருப்பதுதான் என்பது புலப்பட்டது. எனவே மீண்டும் கல்கியின் வரலாற்று புதினங்களை இந்த கோணத்தில் கருத்தூன்றி படிக்கலானேன். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, கல்கி முக்கிய கதாபாத்திரங்களை மட்டுமல்ல சிறு பங்காற்றும் கதாபாத்திரங்களையும் இந்த உளவியல் கட்டமைப்பின் பேரிலேயே கட்டியிருக்கிறார் என்பது. எனவே அவரது 20 கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவர் வெளிக்கொணரும் காதல் உணர்வுகளை உளவியல் அடிப்படையில் கம்பராமாயண கதாபாத்திரங்களோடும் சங்க இலக்கியம் காட்டும் தலைவன் தலைவியரின் உணர்ச்சி வெளிப்பாடுகளோடும் குயில்பாட்டு போன்ற பாரதியாரின் சில படைப்புகளோடும் ஒப்பிட்டு அமரர் கல்கியின் அழியாத கதை மாந்தர்கள் ஓர் உளவியல் ஆய்வு என்ற நூலை பல ஆண்டுகள் ஆய்வு செய்து எழுதி முடித்தேன். அது என் எழுத்துலக பயணத்தில் ஒரு மைல்கல் என்று உணர்கிறேன். வீரா வசந்தன் பெற்ற விருதுகள். ஏவிஎம் நிறுவன அறக்கட்டளை சார்பில் சென்னை குழந்தை எழுத்தாளர் சங்கம் நடத்திய இலக்கிய போட்டிகளில் 3 முறை தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம் 1 முறை. கவிஞர் செல்ல கணபதி வழங்கிய செல்லப்பன் நினைவு தங்கப்பதக்கம், எல்லப்பா ரங்கம்மாள் அறக்கட்டளையின் வெள்ளிப்பதக்கம், புதுக்கோட்டை முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு, எழுத்தாணி இலக்கிய அமைப்பினர் வழங்கிய ஷெவாலியே சிவாஜி கணேசன் விருது, கதம்பம் இதழ் இலக்கிய பணிக்காக. வீரா வசந்தன் நூல்கள். சிறார் நூல்கள்: கடமை நெஞ்சம், விதை நெல், ஒளிச்சுடர், வெற்றியின் விலை, அம்மாவின் அன்பு, மஞ்சள் ரோஜா, மலைக்கோட்டை மர்மம், இயற்கையின் காவல் கவசங்கள், உயர்ந்த மனம், தளராத உள்ளம், துருவ நட்சத்திரம், நூலக சிற்பி ரங்கநாதன், கதை சக்கரவர்த்தி கல்கி, வெள்ளை மனம், உதயன் எங்கே, ஜமீன் கோட்டை, அன்பு வெள்ளம், கூட்டுப்பறவை, பிறந்த மண், மங்காத தங்கம் நாடகம். சிறுகதை தொகுப்பு: கருவேல முட்கள், நேர்ச்சை கடா, தேசபக்தர்கள், சங்கப்பூக்களும் சிந்தனை மலர்களும் இலக்கிய சிறுகதைகள். குறுநாவல்: ராசசூய வேட்டம், காதலாகி நிற்கும் பாவை, நெஞ்சும் மறந்தறியோ. நாவல் கொந்தகை குயில். கட்டுரை நூல்கள்: அறிந்த உயிரினங்களும் அறியாத உண்மைகளும், அறிவியல் நோக்கில் அரிய உயிரினங்கள், அமரர் கல்கியின் அழியாத கதை மாந்தர்கள் ஓர் உளவியல் ஆய்வு நூல், பாடல் நூல் மண் தந்த பண் கிராமிய பாடல்கள், நாடகம் மண்ணின் தாகம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.